நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, மகாகவி பாரதியார் அவரை தன்னை கூறிக்கொள்வது போல சுப்பிரமணிய பாரதியார் எனும் சித்தர் என்று நிறுவ வந்திருக்கின்றார் சூலூரைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஏ. சுகுமார் அவர்கள்.
விவசாயி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் பேசலாம்னா, சுப்பிரமணிய பாரதி எனும் சித்தர். சுப்பிரமணிய பாரதி எனும் சித்தர் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்ததை பார்த்தோன்னா உங்களுக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அது வந்து அவரே சித்தர்னு பாடலில் எழுதியிருக்கார். இது வந்து ஒரு புதுமையான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இதை வந்து எடுத்து பேசலாமேனு எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம் பிறந்தது. அவரே எழுதுகிறார். என்ன எழுதுறாருனா, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, ஞானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு அவரே ரெண்டு வரியில் எழுதியிருக்கார். தன்னைத்தானே சித்தர்னு சொல்லிக்கிறார். அவர் ஏன் சித்தர்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாருன்னா, வந்து சித்தரோட கருத்துக்கள், சித்தரோட விளக்கங்கள் இதெல்லாமே அவர்கிட்ட மனசுலேயும் உள்ளத்துலேயும் சித்தத்திலையும் பதிஞ்சிருக்கு. அதை வந்து பாடல்கள் மூலமாக நிறைய வெளிப்படுத்துகிறார். பாடல்கள் அந்தளவுக்கு சித்தர் கருத்துக்களை வெளிப்படுத்துது. 15 சித்தர்கள் 18 சித்தர்கள் தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நமக்கு தெரியாத சித்தர்கள் பலர் இந்த நாட்டில் இருந்து தெரியாமையே மறைஞ்சிருக்கிறாங்க. சித்தர்கள்னால் அவங்க காடுகளில் மறைஞ்சும் வாழ்ந்திருக்காங்க, மலைகளில் இருந்திருக்கிறாங்க, ஊருக்குள்ளேயும் இருந்திருக்கிறாங்க. சித்த வைத்தியங்களும் மூலிகைகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. அதுபோல் சுப்பிரமணிய பாரதி வந்து அந்தளவுக்கு கருத்துக்கள் வந்து பிரசித்தமானது. இவர் எழுதின பாடல்களிலிருந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் நிறைய பேர் அதை எடுத்து கையாண்டிருக்கிறாங்க. விதவிதமான ராகங்கள் கொடுத்து பாராட்டி, பாரதினாலே நமக்கு வந்து ஒரு உன்னதமான மனிதர் அப்படின்னு நம்ம மனசில் ஓடுது. இப்போ பாருங்கள், சித்தர்னா அவங்க வந்து ஐம்புலன்களில் எல்லாமே கடந்தவங்க, ஆசையை வந்து கொன்றவங்க. அது அவரே ஒரு பாடலில் என்ன எழுதுகிறாரு, சக்தியை நேரில் கண்டேன், சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன், சரணமென்று புகுந்து விட்டேன், இந்திரியங்களை கொன்றுவிட்டேன், எனதின் ஆசையை கொன்றுவிட்டேன், பயனென்னாமல் உழைக்கச் சொன்னால், பக்தி செய்து பிழைக்கச் சொன்னால். அவன் வந்து சரணாகதி ஆகிறது தான் பக்தியில் வந்து உன்னதமானது. ஐம்புலன்களையும் அவர் வென்றுட்டேன் அப்படிங்கிறாரு இந்த சித்தர் மாதிரியே. அதே மாதிரி எனது என், நான் எனது என்கிற அந்த ஆசையை கொன்றுவிட்டேன். நான்கிறது வந்து ஒரு சுயநலம் வருது இல்லையா, அதை வந்து கொன்றுவிட்டேன் அப்படிங்கிறார். பயனென்னாமல் உழைக்க சொன்னால், இந்த சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கு மக்களுக்கு பயன் கருதாமல் உழைக்க சொன்னால், அதுக்கு வந்து இவ்வளவு சன்மானம் வேணும், இவ்வளவு ஊதியம் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கல. பயனென்னாமல் உழைக்க சொன்னால், பக்தி செய்து பிழைக்க சொன்னால். பக்தி பாடல்கள் ஏராளமாக எழுதியிருக்கார். அவரே வந்து பண் ராகம் இசைச்சு அவரே பாடியிருக்காரு, பக்தியும் செஞ்சார். அதே மாதிரி பயனை எண்ணாமல் சுதந்திர போராட்டத்துக்காக அவர் வந்து எவ்வளவோ பாடுபட்டிருக்காரு. சமுதாய சீர்திருத்தங்களை கொண்டு வர்றதுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. அடுத்தது 30 கோடி ஜனங்களின் சங்கம் அப்படிங்கிறாரு. இவர் 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் வாழ்ந்தபோது இந்தியாவில் வந்து 30 கோடி ஜனம் மட்டும்தான் இருக்குது. இப்போ தற்போது எவ்வளவு கோடியாக பெருகியிருக்கு பாருங்கள், 129 கோடிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு மடங்காக இருக்கு பாருங்கள். இவர் வந்து தேசியவாதி, இந்திய உணர்வு இருக்கு அவர்கிட்ட. வந்தே மாதரம்னு அதை வந்து புகழ்ந்தவர். அவர் வந்து பிராந்திய வெறியோ, தமிழ் வெறியோ, இல்லை மத வெறியோ, ஜாதி வெறியோ அவர்கிட்ட கிடையாது. அதனால தான் இவர் 30 கோடி ஜனங்களின் சங்கம் அப்படிங்கிற இந்தியா முழுமையில் இருக்கிற மக்களின் ஜனத்தொகையெல்லாம் வச்சுட்டு அது ஒரு சங்கம், அது ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறார். ஒற்றுமை, உலக நேசம், இந்திய நேசம் இதெல்லாமே அவர்கிட்ட ஊறி போயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான், எல்லாரும் அமர நிலையை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் அப்படிங்கிறார். அப்போ அமர நிலைனா என்ன? அமர நிலை அப்படின்னா வந்து பிறத்தல் இறத்தல் இல்லாமல் அமர நிலையை அடைதல். அந்த பிறவி பிணியை பிறவி தலையை வந்து அறுத்தறிகிறது, அதை வந்து இல்லாமல் செய்கிறது. எந்த நிலையை வந்து முக்தி அடைகிறது எப்படி அப்படிங்கிறத வந்து உலகம் முழுவதும் இந்தியாவில் இருக்கிற ஞானிகள் போய் அவங்களுக்கு சொல்லுவாங்களாமா. அப்போவே எழுதுகிறாரு 20ஆம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியிலேயே அவர் சொன்னதில் வந்து நல்ல கருத்துக்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, யோகா இதெல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி போவார்னு அப்போவே சொல்லியிருக்காரு பாரதியார். இப்போ அகம் பிரம்மாஸ்மி, எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னார்னா அந்த கருத்தை அவர் வந்து ஒத்துக்கிறாரு. பாரதியார் வந்து அந்த கருத்தை வந்து உள்வாங்கியிருக்காரு, அது அவர் சித்தத்தில் பதிஞ்சிருக்குது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நமது உள்ளத்தில் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவனின்றி ஒரு அணுவும் வசையாது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் அகம் பிரம்மாஸ்மினா இறைவன் நமக்குள்ளே இருக்கிறாரு. ராமானுஜர் இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாமே வேதம் படித்தவங்களுக்கு தான் சேரணும் அப்படிங்கிறது எல்லாமே அவரோட கொள்கை கிடையாது. எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, முக்தி அடைகிறதுக்கு, இது மாதிரி மோட்சம் அடைகிறதுக்கு, தன்னிலையை உணர்கிறதுக்கு, இது மாதிரி ஞானம் அடைகிறதுக்கு எல்லா ஆன்மாக்களுக்கும் தகுதி இருக்கு. அவங்க இந்த குவாலிஃபிகேஷனில் தான் இருக்கணும், இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இந்த ட்ரைனிங் எடுத்திருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. ராமானுஜர் வந்து ரகசியங்களை வந்து பகிர்ந்துக்கிறாரு மக்களோட. அடுத்தது பாரத மாதாங்கிற ஒரு கவிதையில் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் அப்படிங்கிறார். அனைத்திலும் மேவி இருப்பவளே மகாசக்தி பார்வதி, அனைத்திலும் மேவி இருப்பவளே. அடுத்தது சாதாரண மனிதனாக நான் இருக்க மாட்டேன், சாதாரண மனிதனாக இருந்து நான் பிறந்து வாழ்ந்து மடிந்து போக மாட்டேன், அதுக்காக நான் வரல அப்படிங்கிறதுல ஒரு பாடலில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமெய்து கொடுங்கூற்றுக்கிரையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறார். பொதுப்படையாக சொல்லியிருக்காரு, சமுதாயத்தை சாடியிருக்காரு. ஒரு கவிஞன் எடுத்துட்டிங்கன்னா சமுதாயத்தை சாடுறது எதுக்குதுன்னா அவங்க நன்னெறி படணும், நல்ல நெறியில் பின்பற்றணுங்கிறதுக்கு வேண்டிதான். ஓய்வு பெற்றவர்கள் எல்லாமே இல்லை, இளைஞர்களாகட்டும் வேலை வாய்ப்புகள் தேடாமல் சும்மா சோம்பி திரியிறது, இந்த பாலத்தில் உட்காந்து சின்ன சின்ன கதைகள் பேசுறது, அப்புறம் வந்து துன்பத்தில் உழன்று போகிறது, பலருக்கு வந்து கெடுதல் செய்கிறது, இதெல்லாமே செஞ்சு கடைசியில் கிளப்பருவம் எய்தி சாதாரண மனிதனாக நான் வீழ்ந்து போக மாட்டேன், எதையாவது செய்வேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி குறிக்கோள் இருந்தது, அதோடு வாழ்ந்தார். அவர் வந்து பல சீர்திருத்தங்களையும் பல கவிதைகளையும் எழுதி இன்னும் இந்த சமுதாயத்தில் வந்து சாகாமல் இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றனக்கு தருவாய், என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூழாதழித்தல் வேண்டும் அப்படிங்கிறார். அவள் வந்து சித்தர்களுக்கு தெரியும், வினை பயன்கள்னால தான் நம்ம செய்கிற செயல்கள் வினைகள்னால தான் பிறவி எடுத்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். நான்கிறது இல்லாமல் பரம்பொருள் தான் இந்த செயல்கள் எல்லாம் புரியுது, நான் செய்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலோட செயல்கள் புரிந்தால் அதோட அந்த பயன்கள் நம்மளை பற்றாது, பாவ புண்ணியங்களோட பயன்கள் நம்மளை வந்து பற்றாது. இவர் சொல்கிறாரு பாருங்கள், முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூழாதழித்தல் வேண்டும். தீய வினைகள் எல்லாமே நான் செஞ்சுருக்கலாம் போன பிறவியில், அந்த தீய வினைகள் எல்லாம் என்னை வந்து மறுபடியும் தொடர்ந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அவர் புரிஞ்சிருக்காரு சைவ சிந்தாந்த வினை கோட்பாடுகள் எல்லாம் அவருக்கு புரிஞ்சிருக்குது. வினைன்னா நம்ம செயல்கள் செய்கிறது, ஆசையோட ஒரு எதிர்பார்ப்போடு செஞ்சிங்கன்னா அது வந்து பாவ புண்ணியங்களாக வந்து ரெண்டு விதமாக பிரிஞ்சு பாவ புண்ணியங்கள் ரெண்டு மூட்டையில் சேர்ந்து அது வந்து நீங்கள் தான் வினை செஞ்சதுனால அடுத்த பிறவிக்கும் கொஞ்சம் பயன்கள் கொடுப்பார். புண்ணியம் செஞ்சால் இன்பம் வரும், பாவம் செஞ்சால் அதுக்கு துன்பங்கள் கொடுப்பாரு. அது மாதிரி வினை கோட்பாடு இருக்குது. இது வந்து மூணு விதமாக வினைகள் பாருங்கள், சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம், மூணு வினைகள் இருக்குது. சஞ்சிதம் அப்படின்னா முன்வினை, பிராரத்தம்னா இப்போ செய்கிற வினைகள் இப்போவே கிடைக்கலாம், ஆகாமியங்கிறது இப்போ செய்கிற வினைகள், நல்ல வினைகள் தீய வினைகள் எல்லாமே அடுத்த பிறவிக்கு கூட போகலாம், அடுத்த பிறவிகள் வந்து முன்வினைகளோடு போய் சேர்ந்துடும். எல்லா துன்பங்களையும் ஒரே அடியாக கொடுத்தோம்னா ஆன்மா அது நொடிஞ்சு இடிஞ்சு விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சஞ்சித கர்ம முன்வினை பயன்கள் வந்து கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து ஊட்டு வரோம். வினை பயன்களுக்கு எல்லாமே வந்து காலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அக்கௌண்டன்சி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து அடுத்த வருஷம் வந்து ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அது மாதிரி நம்ம வந்து இந்த பிறவியில் செஞ்சது அடுத்த பிறவிக்கு கொஞ்சம் கொண்டு போயிடுவார், இந்த பிறவியில் செஞ்சது இந்த பிறவிக்கே வரும். இது எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் எழுதுகிற. முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூலாதளித்தல் வேண்டும் அப்படிங்கிற என்னோடய வினைப்பயன்கள் எல்லாமே அழிச்சிரு, அப்போ தான் நான் வந்து உண்மையான சித்தராக முடியும், எனக்கு வந்து முக்தி கொடு அப்படிங்கிறது கேட்காம கேட்குறார். அடுத்த பாடலுக்கு நம்ம போவோம். மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ, விண்ணுலோர் பணிந்தேத்தல் செய்வாரோ, வெல்க காளி பதங்களன் பார்க்கு அப்படிங்கிறார். மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ அப்படிங்கிறார். சித்தர்களுக்கு வந்து இந்த காற்று, நீர், வானம், மண் இது எல்லாமே சித்தர்கள் சொல்கிறபடி கேட்கும். இப்போ ஆற்றை வந்து கடக்கணும் அப்படின்னா ஆறு வந்து விலகி நிற்கும், வழிவிடும், அது மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி மண் பிளக்கணுன்னா மண் பிளக்கும், அதே மாதிரி வானம் வந்து மழை பொழியணும்னா மழை பொழியும், அது மாதிரி ஐம்பூதங்களும் அவங்களுக்கு சேவை செய்யும். அப்படிங்கும்போது இவரே சொல்கிறார் பாருங்க, இவர் சித்தராக இருக்கிறதுனால தான் இப்படி சொல்கிறாரு, மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ அப்படிங்கிற. பட்டமா சித்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எட்டு சித்து வேலைகள்லாம் பண்ணுவாங்க, அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிராகிமியம், ஈசத்துவம், இந்த மாதிரி அட்டமா சித்திகள் அவங்களுக்கு கைவரப்பட்டிருக்கும். அனிமா அப்படின்னா அணுவை போல சின்னதாயிருவாங்க, மகிமாங்கன்னா பெரிய மலை மேருமலை மாதிரி பெருசாகிடுவாங்க, லகுமானா காற்று போல லேசாயிருவாங்க, கரிமான்னா பொன் போல வந்து ரொம்ப வெயிட்டு ரொம்ப பழுவாயிருவாங்க, பிராப்தி அப்படின்னா எல்லாவற்றையும் ஆளக்கூடிய திறன் கிடைக்கும் அவங்களுக்கு, வசித்துவம் அப்படின்னா எல்லாரையும் வசப்படுத்திடுவாங்க, பிரகாமியம் அப்படின்னா கூடு விட்டு கூடு போயிடுதல், ஈசத்துவம் அப்படிங்கிறது விரும்பியதையெல்லாம் செய்து முடித்து அவங்க அனுபவிக்கக்கூடிய திறன் பெற்றவங்க சித்தர்களுக்கு அந்த சித்தி வந்து கைவரப்பட்டிருக்கும். அதனால தான் இவர் வந்து விண்ணுலோர் பணிந்தேவல் செய்வார், விண்ணில் இருக்கிறவங்க எல்லாமே இவருக்கு பணி செய்யணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது பாருங்கள், விண்டுரைக்கு அரிய அரியதாய் விரிந்த வானவெளி என நின்றனை, அண்டகோடிகள் வானில் அமைத்தனை, அவற்றில் எண்ணற்ற வேகம் சமைத்தனை. அண்டகோடிகள் வானில் அமைத்தனை, சும்மா ஆக்சிடென்டெல்லாம் விபத்தாக வந்து இந்த பிரபஞ்சத்தை ஏற்படுத்தலை. டார்வின்ஸ் தியரிப்படி பல கோடி ஆண்டுகளாக, பல மில்லியன் ஆண்டுகளாக வந்து ஒவ்வொன்றா தான் சமைச்சிருக்கார். அவற்றில் எண்ணற்ற வேகம் சமைத்தனை, இது எல்லாமே ஏற்படுத்தினது வந்து ஒரு பரம்பொருள் அப்படிங்கிறத பாரதியார் சொல்கிறார். கொண்ட தூரம் அவற்றிடை வைத்தனை, கோலமே நினை காளியென் ஏத்துவேன், மண்டலத்தை அணுவணுவாக்கினால் வருவதெத்தனை அத்தனை யோசனை அப்படின்னு எழுதுறார். அப்படின்னு எழுதும்போது அண்டம் வந்து தானா தோணல, ஒரு குயவன் வந்து சட்டி செஞ்சாதான் சட்டி உருவமாகும், அது மாதிரி எல்லாமே அவர் சைவ சித்தாந்த கருத்தை உள்ள பதிஞ்சிருந்ததுனால தான் இது எல்லாம் எழுத முடியுது. அப்போ இதை வந்து சிவவாக்கியருங்கிற ஒரு சித்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, அண்டம் நீ, அகண்டம் நீ, ஆதி மூலமானோன் நீ, கண்டம் நீ, கருத்தும் நீ, காவியங்கள் ஆனோன் நீ, புண்டரீக மற்றுளே புணர்கின்ற புண்ணியர், கொண்ட கோலமான நேர்மை கூர்மை என்ன கூர்மையே அப்படிங்கிறார். அப்போ வந்து சிவவாக்கியர் பதினெண் சித்தரில் ஒரு முக்கியமான சித்தர் எழுதுனத அப்படியே இங்கே வந்து பிரதிபலிக்கிறார். இவர் உள்ளத்தில் உள்வாங்கி இது இந்த சிந்தனை இருக்கிறதுனால இதை அப்படியே எழுதுகிறார். மண்டலத்தை அணு அணுவாக்கினால் வருவதெத்தனை அத்தனை யோசனை அப்படிங்கிறார் சிவவாக்கியர். இன்னொரு பாடல் என்ன சொல்கிறாரு, மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, எண்ணும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பண் எழுத்தும் நீ, கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருள்வாய் அப்படிங்கிறார். எல்லாமே நீயா இருக்கும்போது நானும் கிடையாது, இந்த சிந்தனையை வந்து ஏற்படுத்தி உன்னுடைய பாதங்களில் நான் ஒன்றி போகணும் அப்படிங்கிறது சிவபாக்கியர் எழுதியிருக்கார். சிவபாக்கியர் அப்போ எழுதினதை அது அப்படியே வந்து இவர் பிரதிபலிக்கிறாருனா, இவர் வந்து சித்தர் இதை வந்து யோசனையே அந்த இதெல்லாம் உண்மை எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கு. அடுத்ததாக என்ன சொல்கிறார் பாருங்க, நாடுகாக்கும் அரசன் தனையந்த நாட்டுலோர் அரசன் என்றிருவார் எனில் பாடு தண்டை குழந்தை தனக்கிதம் பண்ணும் அப்பன் இவன் என்றறிந்திடும் அப்படிங்கிறது. அரசன் வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறான், அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இவன் தான் அரசன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அதே போல பாடு தண்டை குழந்தை தனக்கிதம் பண்ணும் அப்பன் இவன் என்று அறிந்திடும். இந்த குழந்தை தண்டையை போட்டிருக்குது காலில், இதமான பால் சோறெல்லாம் ஊட்டக்கூடிய அப்பா இவர் தான் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியும். அது மாதிரி பாரதியாருக்கு இவர் தான் பரம்பொருள், இவர் தான் ஆல்மைட்டி, இவர் தான் இறைவன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். இறைவனை அறிவேன் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கார். இவர் வந்து சித்தர்னு சொல்கிறதுல ஒரு பொருள் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், வாயுவாகி வெளியை அளந்தனை வாழ்வதற்கும் உயிர்நிலை ஆயினை தேயுவாகி ஒளியருள் செய்குவை செத்தவற்றை கருப்பொருள் ஆக்குவை பாயும் ஆயிரம் சக்திகளாகியே பாரிலுள்ள தொழில்கள் இயற்றுவை சாயும் பல்லுயிர் கொல்லுவை நிற்பன தம்மை காத்து சுகம் பல நல்குவை நிலத்தின் கீழ் பல் உலகங்கள் ஆயினை நீரின் கீழ் எண்ணிலா நிதி வைத்தனை தலத்தின் மீது மலையும் நதிகளும் சாரும் காடும் சுனைகளும் ஆயினை அப்படிங்கிறார். அப்போ வந்து எங்கே பார்த்தாலும் இறைவனாகவே அவர் பார்க்குறார். இப்போ ஒரு பக்தனோ ஒரு யோகியோ ஒரு ஞானியோ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இறைவனை தான் பார்ப்பாங்க. இப்போ சேரமான் பெருமான் இருந்தார், அவர் வந்து ஒரு சலவை தொழிலாளி, சலவை பண்ணிட்டு வரப்பு வழியாக வரும்போது சலவைக்கு உப்பு எல்லாம் போடுவாங்க, சோடா உப்பு எல்லாம் போடுவாங்க, அந்த உவர் உப்பு எல்லாமே கையில் பட்டிருக்குது, உடம்பெல்லாம் தெரிஞ்சிருக்குது. அவரை பார்த்துட்டு இந்த சேரமான் பெருமான் அவர் பக்தர், அவரும் ஞானம் அடைஞ்சவர் தான். அவர் வந்து உடனே அந்த சலவை தொழிலாளியை பார்த்து அவர் சாஷ்டாங்கமாக வணங்குறார். அப்படின்னு பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் இறைவன். ஒரு சலவை தொழிலாளி பார்த்து அவர் வந்து சாம்பல் திருநீர் பூசியிருக்காரு, அவர் வந்து சிவபக்தர் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. அது மாதிரி எங்கு பார்த்தாலும் இறைவன். சித்த சாகரன் செய்தனை ஆங்கதிர் செய்த கர்மம் பயனென பல்கினை, நீங்கள் செய்கிற வினைகளுக்கு தகுந்த மாதிரி பயன்கள் வரும் அப்படிங்கிறாரு. அதான் சித்த சாகரன் செய்தனை ஆங்கதிர் செய்த கர்ம பயனென பல்கினை அப்படின்னு சித்த சாகரம், சித்தங்கிறதே இது வந்து கடல் மாதிரி. தத்துகின்ற திரையும் சுழிகளும் தாக்கி எட்டிடும் காற்றும் உள்ளோட்டமும் சுத்த மோன பகுதியும் வெண்மணி சூழ்ந்த பாகமும் சுட்ட வெந்நீரும் என்று ஒத்த நீர் கடல் போல பலவகை உள்ளமென்னும் கடலில் அமைத்தனை. பலவகை உள்ளங்களை வந்து பல கடல்கள் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு யோசனைகளோடும் அந்தளவுக்கு நினைவுகளோடவும் படைச்சிருக்க அப்படின்னு எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க.
இதுவரை சுப்பிரமணிய பாரதி எனும் சித்தர் என்பதற்கான விளக்கங்களை கூறினார் சூலூரைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஏ சுகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் கேட்கலாம்.